நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தர்மபுரி தாத்தநாயக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயத்திற்கே தர்மன் அவர்கள் கீரை விவசாய முறைகளை பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஐயா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கங்க ஐயா.
வணக்கம் ஐயா, என் பேரு கே தர்மன். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தாதராய்க்கம்பட்டி இந்த கிராமத்திலிருந்து நான் பேசுறேங்க ஐயா.
ஐயா, இப்ப நீங்க என்ன விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய நிலம் எந்த மாதிரியான ஒரு நிலம்? உங்களுக்கு எந்த அளவுக்கு நிலம் இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஐயா, என்னுடைய நிலம் வந்து 2 ஏக்கரா இருக்குங்க ஐயா. என்னுடைய மண்ணு வந்து செம்மண்ணு கலந்த மண்ணுங்க. விவசாயம் வந்து காய்கறி கீரை மட்டும்தாங்க பிரதானமான விவசாயமா செஞ்சுட்டு வரேன். கடந்த ஒரு 9 ஆண்டுகளா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேங்க. இயற்கை முறையில கீரை காய்கறி பண்ணி நேரடியாக மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க ஐயா.
ஐயா, பொதுவா கீரைகள் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கீரையை நிறைய உணவுல வந்து சேர்த்துக்கணும், கீரைகள் உணவுக்கு ஆரோக்கியமானதுன்னு பொதுவா சொல்றாங்க. நீங்க எந்தெந்த கீரைகளை வந்து நீங்க வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அதனுடைய வேளாண்மை முறைகள் என்ன? நிலத்தை ஆரம்பத்திலேருந்து எப்படி கீரைகளுக்காக பக்குவப்படுத்தி அந்த கீரைகள் வந்து விவசாயம் பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஐயா, நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இது எல்லா விவசாயியும் பயன்படும் ஐயா. நம்ம கீரை விவசாயத்துக்கு முக்கியமா ஐயா, மற்ற விவசாயத்துக்கு வந்து மண் எப்படி இருந்தாலும் வந்துருங்க, கீரை விவசாயத்துக்கு வந்து மண் ரொம்ப புலப்புழப்பா வேணுங்க. கொஞ்சம் கட்டி கட்டியா இருந்தா, ஏன்னா இருக்கிறதுலே விதை ரொம்ப சன்னமான விதை வந்து கீரை விதை தான். அதாவது ரொம்ப கடுகு சைஸுக்கு தான் அந்த விதைகள்லாம் இருக்கும் கீரை விதைங்க. அது கொஞ்சம் கட்டி கட்டியா இருந்தா அந்த கட்டி மேலே போட்டு முளைச்சு வராது. அதனால மண்ணு முதல்ல வந்து ஒரு 4-5 உழவு ஓட்டி அந்த கட்டிலாம் இல்லாத மாதிரி என்னகிட்ட வந்து சொந்தமா வீடர் வச்சிருக்குங்க. அதை வச்சு திருப்பி திருப்பி ஓட்டி அந்த மண்ணை நல்லா புலப்புழப்பாக்குவேன். என்கிட்ட இருக்கிற துளு உரத்தை போட்டு ஓட்டி அதை பழைய மண்ணா, அதாவது பழைய உழவா ஓட்டி புது உழவுல வந்து கீரை போட்டால் அது வந்து சரியா வராதுங்க. குறைஞ்சதுக்கு அந்த மண் வந்து ஒரு 2 மாதங்கள் இல்லைன்னா 1 மாதமாவது அது வந்து ஓட்டி காலியா இருக்கணுங்க. உடனே ஓட்டி அந்த கீரை போடும் போது அது சரியா வரமாட்டேங்குதுங்க. அதனால நான் ஒரு பகுதி ஒரு வயல் ஓட்டி முடிஞ்சுன்னா அது ஒரு 2 மாசம் அது பற்றி காய போட்டுருவோங்க. அது ஒன்றும் களை இல்லாமல் புழுதியாகவே இருக்கும். அந்த உயிரை தயாரிப்பிச்சு வச்சுமா, ஒரு வயலில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 1 வாரத்துக்கு நான் எவ்வளோ கீரை எனக்கிட்ட சேல்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஒன்றும் விதைச்சிட்டே போவோங்க. வாரம் வாரம் விதைக்குவேன். வாரம் வாரம் அது எனக்கு 2 நாள் மட்டும்தாங்க மார்க்கெட்டு. நேரடியாக அதை நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில், அதாவது ஒரு சந்தைன்னு நாங்கள் விவசாயி ஒரு 50 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோங்க ஐயா. அதில் கொண்டு போய் நான் வாரம் ஒரு முறை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அதாவது புதன்கிழமை வந்து 4 to 7 வரைக்கும் ஈவினிங், அதே ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to சண்டேன்றதுனால 4 மணி வரைக்கும், காலையில் 6 to 4 மணி வரைக்கும் அங்கே விற்பனை நடக்குங்க ஐயா. அந்த கீரை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லிடுறேன். அந்த மண்ணை நல்லா பொலப்பொழப்பாக ஆக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த மண்ணை வந்து நல்லா சவம்படுத்திக்குவோங்க. சவம்படுத்திட்டு அதில் வந்து ஒரு 10 பகுதியாக பிரிப்பேன். பகுதியை ஒரு 5 அடிக்கு 50 அடி நீளத்துக்கு 10 பார்ட்டாக பிரிப்புங்க. ஒவ்வொரு பார்ட்டிலும் ஒவ்வொரு கீரை. இந்த கீரையை வந்து நான் எல்லா கீரையுமே கொடுக்கறது இல்லைங்க, கொஞ்சம் நல்லா மக்களுக்கு தேவையானதுங்க. அதாவது மல்லி வந்து எல்லாருக்கும் தேவைப்படும், நாட்டு மல்லி. அடுத்து வந்து சிறுகீரை, எல்லா மக்களும் விரும்பக்கூடியது சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, வெந்திக்கீரை, பாலாக்கு, புதினா. இந்த கீரை வந்து நான் கண்டினியூவாக கொடுத்துட்டுங்க. அதேமாதிரி வந்து சிகப்பு தண்டு கீரை, அது வந்து ரொம்ப மருத்துவ குணங்க. அந்த கீரையை வந்து அல்சர் இருக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தால் அல்சரே சரியாயிருந்துன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு முக்கியமான கீரையை மட்டும் நான் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறேங்க ஐயா.
ஐயா, இப்போ இந்த கீரைகள் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த நீங்கள் மொத்தமாக நிறைய கீரைகள், அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒவ்வொரு கீரையினுடைய விவசாய முறைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குமா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அரைக்கீரை விவசாயம் பண்ணுறீங்க, அதே மாதிரி முளைக்கீரை, சிறுகீரை, வேறு வேறு கீரைகள் பண்ணும்பொழுது எல்லா கீரைகளுக்குமே ஒட்டு மொத்தமாக ஒரே மாதிரியான விவசாயம் செஞ்சால் போருமானதா, இல்லை ஒவ்வொரு கீரைக்கும் அதனுடைய வேளாண்மை முறைகள் தனித்தனியாக இருக்கக்கூடியதாக இருக்குதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா, நீங்கள் கேட்டது சரியான கேள்விங்க. அதாவது கீரனுடைய அறுவடை டைம் வந்து எல்லா கீரைக்குங்க, அதாவது 25 நாள் அதிகபட்சம் 30 நாளுக்குள்ளே அது அறுவடை முடிச்சிடணுங்க. அது எந்த கீரையாக இருந்தாலும் சரிங்க, அது தமிழியாக இருந்தாலும் சரி, இல்லை அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, வெந்திக்கீரை, பாலாக்கு, இதெல்லாம் வந்து ஒரு 20 நாள்ல நம்ம வெந்திக்கீரை வந்துருங்க, ஒரு 25 நாள்ல சிறுகீரை அரைக்கீரை முளைக்கீரைலாம் வந்துடும். அந்த விதைக்கிற முறையெல்லாம் ஒரே முறை தாங்க, அது எதுக்கு தனித்தனியா விளைச்சல் முறையோ இல்ல விதைக்கிற முறையெல்லாம் இல்லைங்க, விதையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அது விளையிற நாளுக்கு நாட்களும் ஒரே அளவு தாங்க. அதனால அது வந்து ஒவ்வொரு கீரைக்கும் வந்து வேற வேற வேளாண்மை முறையெல்லாம் இல்லைங்க, எல்லாம் ஒரே முறை தாங்க. ஒரே முறையை வரிப்புங்க, ஒரே முறை ஒரு 25வது நாள்லேருந்து 30வது நாளுக்குள்ள அந்த 5 நாள் அறுவடை முடிச்சிருவோங்க. இதுக்கு வந்து நாளெல்லாம் வந்து ஒன்றுக்கு அதிக நாளும் ஒன்று குறைச்ச நாளெல்லாம் இல்லைங்க. அதனால இது வந்து ஒரே முறையில் பண்ணலாங்க. அந்த விவசாய மரம் எல்லா கீரைக்கும் ஒரே மெத்தேடு தாங்க.
ஐயா, இப்போ நிறைய கீரை விதைகள்லாம் நிறைய வேளாண்மை அங்காடிகளில் கிடைக்குது, நீங்கள் கீரை விதைகளை வாங்கி நீங்கள் விதையா பண்ணுறீங்களா, இல்லை ஏற்கனவே இருந்த கீரைகள்லேருந்து அதுலேருந்து வரக்கூடிய கிளைகள் அதுலேருந்து விதைகளை எடுத்து நீங்கள் கீரை விவசாயம் செய்கிறீங்களாங்க ஐயா?
ஐயா, இப்போ இது வந்து நல்ல கேள்விங்க ஐயா. அதாவது கீரையினுடைய விதைகள் வந்து எல்லாமே நான் பயன்படுத்துறது எல்லாமே நாட்டுக்கீரைகளை தான் பயன்படுத்துகிறேன். அந்த ஹைப்ரிட் கீரைங்க, அந்தமாரி கீரை, அதாவது நம்ம கொடுக்கறத கீரை வந்து மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும், மருத்துவ குணமாகவும் இருக்கணுன்றதுக்காக இந்த சிகப்பத்தண்டு கீரை, சிறுகீரை, வெந்தி கீரை, இதெல்லாம் நாங்களே வந்து புளிச்சக்கீரை, இதுலேருந்துலாம் நாங்களே வந்து விதையெடுத்து வச்சுக்கிறோங்க ஐயா. ஒரு சில கீரைகள் வந்து அறுக்கறுக்கு வரும், ஒரு முறை நம்ம செஞ்சுட்டா ஒரு 6 மாதம் அதை அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கீரைங்க வந்து புதினா, புளிச்சக்கீரை, மணத்தக்காளி, இதெல்லாம் வந்து ஒரு முறை அறுவடை பண்ணி அது விதைச்சிட்டங்களா அது ஒரு பகுதியாக பண்ணிட்டு இருப்போங்க, அது வந்து அறுத்துட்டு அறுவடை பண்ணிகிட்டே இருப்போங்க. ஆனால் ஒரு சில கீரைங்க மட்டும் அது போட்டால் வேரோடு புடிங்கிற கீரைங்க, சிறுகீரை, முளைக்கீரை, வெந்திக்கீரை, மல்லி, இதெல்லாம் வந்து நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. ஒரு சில கீரை மட்டும் நாங்கள் வாங்குவோங்க, அப்படி ஒரு சில கீரைனா சிறுகீரை வாங்குவோங்க, முளைக்கீரை, அரைக்கீரை, இது மட்டும் நான் வந்து அருகாமையில் இருக்கிற விதவிக்கிற கடையே இருக்குங்க, அதுலேருந்து வாங்கிக்குவோங்க.
ஐயா, இன்னைக்கு இந்த விவசாயிகளுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா வேளாண்மை அதிகாரிகள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கீரை விவசாயத்தை, கீரை விவசாயமாக இருக்கட்டும் சரி, நெல், இந்த மாதிரி விவசாயிகளுக்கு அப்பப்போ நிறைய நம்முடைய அதிகாரிகள் ஒரு விவசாய முறைகளை எப்படி பண்ணணும்னு தொடர்ச்சியாக அங்கங்கே பயிற்சிகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளவு கீரைகளை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்குன்னு எங்கேயாவது வேளாண்மை துறையில் பயிற்சி வகுப்புகள் போய் கற்றுக்கிட்டீங்களா, அல்லது பயிற்சிகள் எதுவும் எடுத்துக்கிட்டீங்களாங்க ஐயா?
ஐயா, கண்டிப்பாக இது பயிற்சி, ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பயிற்சி கண்டிப்பாக அவசியம் தேவைப்படுதுங்க. அதேமாதிரி விவசாயத்துக்கும் ஒரு பயிற்சி கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. நிறைய விவசாயிங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அதாவது விவசாயம்னா மண்ணில் போட்டால் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்க, அதுக்கு உண்மையாக முற்றிலும் தவறானதுங்க. ஒவ்வொரு காய்கறியாகட்டும், அது நெல்லாகட்டும் இல்லை கீரையாகட்டும், முறைப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டு அதை செய்யும் போது கண்டிப்பாக வெற்றிங்க. முறையாக பயிற்சி எடுத்துக்கும் போது அது நோய் மேலாண்மை நமக்கு தெரியாது, அது எப்படி விதைக்கிறதுன்னு தெரியாது. அந்த முறையில் நான் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டுங்க ஐயா. இயற்கை விவசாயத்துக்கு முதல்ல ஒரு 8 நாள் பயிற்சி, சுபாஷ் பாலேக்கர்னு ஒரு வட இந்தியாவினுடைய இயற்கை விஞ்ஞானி, அவர் மூலிமா நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன் 2015. அதுக்கு பின்னாடி இந்த கீரை விதைக்கெல்லாம் வந்து நான் இயற்கை விவசாயம் கீரை 1 நாள் 2 நாள் பயிற்சி கொடுப்பாங்க. திருவண்ணாமலையில் எனக்கு ஒரு பயிற்சி கீரையை பற்றி ஒருத்தர் கொடுத்தார், அவர் என்ன பேர் ஞாபகம் இல்லை, அவர்கிட்ட கற்றுக்கிட்டேங்க. ஆனால் வேளாண்மை துறை மூலிமா எனக்கு எந்த பயிற்சியும் கிடைக்கலங்க. ஆனால் இப்போ நான் இயற்கை விவசாயிக்கு வந்த அப்படி நான் வேளாண்மை துறை மூலிமா கொண்டு போய் விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்குங்க
ஐயா. இன்னைக்கு இந்த விவசாயம் அப்படின்னு சொல்றப்ப இன்னைக்கு நிறைய விவசாயிகள் இயற்கை உரத்துக்கு மாறிட்டாங்க, செயற்கை உரத்திலேருந்து வந்து அதில் வரக்கூடிய இந்த பின் விளைவுகள்லாம், பக்க விளைவுகளை பற்றி உங்களை போன்ற நிறைய விவசாயிகளாக இருக்கட்டும் சரி, விவசாய அதிகாரிகள் சொல்லி முழுமையான இயற்கை உரத்துக்கு ஓரளவு மாறிட்டே வர்றாங்க. இப்போ நீங்கள் இந்த கீரை விவசாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு இயற்கை உர மேலாண்மையை செய்கிறீங்க, அதனுடைய பயன்பாடு மூலப்பொருட்கள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க.
கீரை விவசாயத்துக்கும் உர மேலாண்மை வந்து ரொம்ப அவசியம் தேவை, ஏன்னா குறுகிய நாளில் வந்து அந்த கீரை அறுவடை வருதுங்க. அதனால் முதல்ல வந்து நம்ம மண்ணுக்கு வந்து தொழு உரம் போட்டு நான் ஓட்டி வச்சுருவோங்க. அதுக்கப்புறம் கீரை விதைக்கும் போது வந்து நான் கடலை புறாக்க தூளை அரைச்சி அரைக்கிற மிஷினில் கொடுத்து கடலை புறாக்க முதல்ல விதைச்சிட்டு அது மேலே கீரை விதைச்சி அப்படி அந்த வீடர் இருக்குது அதை போட்டு கிளறி விட்டு ரெயின்வோ செலுத்தி விட்டு அப்படியே தண்ணி பாய்ச்சிருவோங்க. கீரை முளைச்சி 2 இன்ச் வரும்போது நான் ஜீவாமிரதம் அது மேலே ஃப்ரே பண்ணி அது மேலே தண்ணியை கட்டும் போது அந்த ஜீவாமிரதம் அது மேலே பட்டு அப்படி மண்ணில் போய் அதுக்கு உரமாக பயன்படுங்க. அப்புறம் கீரை வளர்ந்து ஒரு 10 நாள் ஆகும்போது நான் புணாக்கு, கடலை புணாக்கு, எள்ளு புணாக்கு, இந்தமாரி பவுடராக அரைச்சி வச்சுருப்பேங்க. அது மேலே தெளிச்சு விட்டு தண்ணி கட்டும் போது ரொம்ப சீக்கிரம் வந்து தலை தலைன்னு அந்த கீரை வந்து பார்க்குறதுக்கு ருசியாகவும் இருக்கும், ரொம்ப தலை தலைன்னு கருமையாகவும் வளருதுங்க. இதை மட்டும் நான் பயன்படுத்துகிறேங்க. அதே மாதிரி கீரையில் வந்து நோய் மேலாண்மை முக்கியங்க. ஒரு 2 இன்ச் முளைச்சதுமே அதுக்கு நோய் வரும், வெளியிலேருந்து அந்த பூச்சிகளோ இதெல்லாம் வந்து ஓட்ட போடும். அதுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைச்சல், அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு ஒரு சுருக்கமாக சொல்லிடுங்க. இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், பச்சை மிளகாய் 100 கிராம், இதை அனைத்துமே எடுத்து ஒரு மிக்சியில் தனித்தனியாக மை போல சாந்து போல அரைச்சி எடுத்து 1 லிட்டர் நாட்டு மாட்டு கோமியத்தில் 1-2 மணி நேரம் அதை ஊற வச்சிருங்க. அப்புறம் அதுலேருந்து வடிகட்டி 10 லிட்டர் தண்ணி கலந்து அது மேலே ஃப்ரை பண்ணும் போது அதுக்கு வந்து எந்த ஒரு பேனோ இல்லை பூச்சியோ வந்து அங்கே தாக்குதல் ஏற்படுறதெல்லாம் கிடையாது.
ஐயா, இப்போ இந்த இயற்கை முறையில் நீங்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, இந்த கீரைகள் தவிர வேற என்னென்ன பயிர்களை வந்து நீங்கள் பயிரிடுறீங்க, இல்லை முழுக்க முழுக்க கீரை விவசாயம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாங்க ஐயா?
ஐயா, இப்போ எனக்கு வந்து கஸ்டமர் 200 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து காய்கறியும் கீரையும் நான் கொடுத்துட்ருக்கிறேங்க. வருஷம் பூராமே வந்து காய்கறி கீரை, காய்கறியில் வந்து எல்லா காய்கறிங்க, அதாவது சீசனுக்கு என்னென்ன காய் வருதோ அந்த காய்கறியை பண்ணுவாங்க. தக்காளி வந்து நாட்டு தக்காளி எனக்கு வருஷம் பூரா கொடுத்துட்டு இருப்பேங்க. அதே மாதிரி கொடி காய்கறியில் பீக்கன், பாவை, புடலை இது கொடுத்துட்டு இருப்பேங்க. வெண்டை, கத்திரிக்காய், கொத்தவரை, முள்ளங்கி இது வந்து என்கிட்ட எப்பவுமே காயாக கொடுத்துட்டு இருப்பேங்க. ஆனால் அந்த இங்கிலீஷ் காய்கறிங்க, பீட்ரூட்டு, கேரட்டு இது வந்து எங்கள் பகுதியில் விளையிறதில்லை, அது நான் செய்யறதில்லைங்க ஐயா. இந்த காய்கறியை மட்டும் நான் கொடுத்துருக்குறேங்க ஐயா. எனக்கு பிரதான அந்த 2 ஏக்கரில் வந்து காய்கறி கீரை மட்டுமே விளைவிச்சு மக்களுக்கு நிறைய கொடுக்கறதுனால அதை நல்லாவும் மக்கள் விரும்பி வாங்குறாங்க, எனக்கும் நல்லா பொருளாதாரத்துலையும் சரி நல்லா போயிட்டு இருக்குங்க ஐயா.
ஐயா, இப்போ நம்ம 1 வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 365 நாட்களில் கீரை விவசாயம், காய்கறி அப்படின்னு போகும் பொழுது ஒன்றும் ஒவ்வொரு பருவ காலகட்டத்தில் விளையக்கூடிய ஒரு பயிர்கள். இப்போ கீரைகள் அப்படிங்கிறப்ப அது ஒரு சில பருவ காலகட்டத்தில் வரும், ஒரு சில கட்டத்தில் சூழலில் காய்கறிகள் நிறைய விளையும். அப்போ எப்படி இதை பிரித்து பண்ணுறீங்க? காய்கறிகள்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் ரொம்ப விளைச்சல் அதிகமாக தருது, காய்கறிகளுடைய விளைச்சல் எப்போ குறைவாக இருக்குது, அதே போல் கீரைகள் விளையும் போது அதனுடைய விளைச்சல் எப்போ அதிகரிக்குது, கீரைகளுடைய விளைச்சல் எப்போ குறைவாக இருக்குது, இதை எப்படி சுழற்சி முறையில சரியான காலகட்டத்தில் இதை பிரித்து இந்த விவசாயம் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா, கீரை பற்றி சொல்லிடுறேன். கீரை வந்து இந்த மழை பெய்யற டைமில், மழை காலத்தில், அதாவது மழைன்னா நமக்கு இந்த வெயில் காலத்தில் மழை இல்லாத டைமில் கீரை நல்லா வருங்க. கீரைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறதுனுங்க. அதே மழைக்காலம் வரும்போது மழை, இப்போ நாம் இப்போ தான் கீரை விளைச்சி ஒரு முளைச்சி ஒரு 1 இன்ச் 1 இன்ச் வரும்போது மழை பெஞ்சிச்சுன்னா அவன்ட்டோட அந்த கீரை முழுசுமே அவுட் ஆயிருங்க. அதனால் மழை காலத்தில் கீரை விவசாயம் கொஞ்சம் பாதிப்பு தாங்க இருக்குது. அதே மாதிரி தான் காய்கறியும் மழை காலத்தில் வந்து இப்போ தக்காளிலாம், நாட்டு தக்காளிலாம் மழை பெஞ்சிருச்சு நல்லா 1-2 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சுன்னா அந்த காய்கறியை அடி வாங்கிருங்க. மழை காலத்தில் கொஞ்சம் விளைச்சல பாதிப்பு இருக்குங்க. ஆனால் வெயில் காலத்தில் காய்கறியும் சரி கீரையும் சரி ரொம்ப பாதிப்பு இல்லாமல் நல்லாவும் வருதுங்க. அந்த வெயில் காலத்தில் நல்லா விலையும் கூடுதலாக இருக்குங்க. வெயில் காலத்தில் கீரை அதிகமாக மக்கள் எடுத்துக்குவாங்க, மழை காலத்தில் கீரை கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துக்கிறாங்க
ஐயா. அதே போல் இந்த மலர் விவசாயமும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மலர் அப்படின்னு சொல்கிறப்ப மல்லி, சாமந்தி, அல்லின்னு பல்வேறு வகையான மலர் வகைகள் இருக்குது. நீங்கள் எந்த மலர் விவசாயத்தை தேர்வு செஞ்சு விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்கய்யா?
ஐயா, நான் வந்து சாமந்தி, நான் அது மட்டும்தான் எனக்கு இந்த பகுதியில் வந்து நல்ல மார்க்கெட்டும் இருக்குது நல்லாவும் வருதுங்க. இந்த பகுதி வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து அந்த தட்பவெப்ப சூழ்நிலை வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் வந்து மலருக்கும் காய்கறிக்கும் வந்து நல்ல அதை கடுமையான வெயிலும் இருக்காதுங்க ஐயா, கடுமையான குளிரும் இருக்காது, ஒரு மிதமாக இருக்கும். அதனால் அந்த பூ வந்து நல்லா வருங்க. அந்த சாமந்தி பூ வந்து சீசனுக்கு அந்தந்த காத்தி, மார்கழி இந்த பகுதியில் வந்து அதிகமான வந்து இந்த சாமிக்கு மாலை போடுறவங்க. இதனால் இந்த பூ, அதாவது பொங்கல் பண்டிகை, இந்த பண்டிகைக்கு வர மாதிரி நாங்கள் காத்தி மாதம் வந்து தை மாதம் வரைக்கும் பூ வர மாதிரி அந்த டைமில் நடுவோங்க. அந்த டைமில் வந்து கொஞ்சம் அதிகமான கல்யாண முகூர்த்தம், சாமிக்கு மாலை போடுறவங்க, அதே வந்து பொங்கல் பண்டிகை இதெல்லாம் வரும்போது அங்கே விலையும் நல்லா இருக்குங்க. அந்த ஒரு டைம் மட்டும் அந்த சாமந்தி விவசாயத்தை நாங்கள் செய்வோங்க. மற்ற டைமில் வந்து அது ஒரு பகுதியாக தான் செய்வோம், முழுசும் செய்ய மாட்டோங்க. அது ஒரு 1.5 ஏக்கரை பண்ணுவோங்க. ஏன்னா அவ்வளோதான் நாங்கள் பறிக்க முடியும். எங்களால் எவ்வளோ பறிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் விவசாயம் பண்ணுவோம். ஒரு சில இப்போ விவசாயிங்க அதிக லெவல் பண்ணுறாங்க, ஆள் பற்றாக்குறையினாலும் நாங்கள் குறைவான விவசாயம் பண்ணுறாங்க, நாங்கள் மட்டும் அறுத்துக்கிற மாதிரி.
ஐயா, இப்போ நீ இது போன்று விவசாயம் செய்யக்கூடிய இந்த கீரைகளாக இருக்கட்டும், மலர்களாக இருக்கட்டும், இதை ஒட்டு மொத்தமாக சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னாலே தம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைக்கு போக மீதி விற்பனை செய்யணும். விற்பனை அப்படிங்கிறப்ப நம்ம அந்த வேளாண்மைக்கு செய்யக்கூடிய செலவுகள் போக நமக்கு கைக்கு ஓரளவு கிடைச்சாதான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் அந்த விவசாயம் பயனுள்ளதா இருக்கும். அப்ப நீங்க பண்றக்கூடிய இந்த விவசாயத்துடைய வருமான முறைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அது எப்படி கொண்டு போய் சந்தைப்படுத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஒரு நல்ல ஒரு கேள்விங்க ஐயா. விவசாயிகளுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து சந்தைப்படுத்துறது தாங்க. அதை எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றாலையும் சந்தைப்படுத்துறது தோல்வியாக அடைஞ்சிடுறாங்க. இந்த தோல்வியை வந்து நாங்களும் பல முறை சந்திச்சிருக்கிறோங்க. இந்த நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு விளைவிக்கிறோங்க, அதாவது கீரை ஆகட்டும், காய்கறி ஆகட்டும், நெல் ஆகட்டும், மலராகட்டும், நம்ம கஷ்டப்பட்டு விளைவிச்சுக்கு நம்ம கொண்டு போகும்போது நம்ம உற்பத்தி பண்ண செலவு கூட சில டைமில் வரமாட்டேங்குதுங்க. இதெல்லாம் யோசனை பண்ணி நான் திங்க் பண்ணும்போது தான் இது நாம் ஏன் நேரடியாக விற்பனை பண்ணக்கூடாது, நம்மளே வித்துட்டு வந்து நாம்ளே திரும்ப போய் வாங்கும்போது அதனுடைய விலை வந்து 2 மடங்காக இருக்கும் அப்படின்னும் போதுதான் ஏன் மக்களுக்கு போய் சேரும்போது இந்த அளவுக்கு விலையேற்றம் இருக்கு. அது நாம் இவங்க இப்படி செய்யறதுக்கு நேரடியாக நாங்கள் விவசாயிங்க ஒரு 50 பேர் சேர்ந்து தமிழர் மரபு சந்தைன்ற தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சந்தையை ஏற்படுத்தியிருக்கோங்க. இது வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த மாவட்டத்தில் தாங்க விவசாயிகளே ஏற்படுத்தின ஒரு சந்தை இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக அது இயங்கிட்டு இருக்குதுங்க. அந்த சந்தையில் கொண்டு போயிட்டு அங்கே வந்து இயற்கை விவசாயம் மட்டும் அங்கே அனுமதிங்க, செயற்கை விவசாயத்துக்கு அங்கே அனுமதி இல்லை. அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும்போது மக்களும் வந்து ஒரு இயற்கை சந்தை இப்படி இருக்குது அப்படின்னு வந்து நிறைய மக்கள் ஒரு 4000-5000 பேர் வராங்க அந்த சந்தைக்கு. வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் காய்கறி கீரை எல்லாமே தீர்ந்துருதுங்க. அதனால் எங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியலைங்க, நல்லா போயிட்டுருக்குதுங்க ஐயா. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விவசாயிகளும் ஆரம்பித்து அது நேரடியாக கஸ்டமர் கொடுக்கும்போது கஸ்டமருக்கும் நல்ல பொருளாக நேரடியாக கிடைக்கும், அதே மாதிரி விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல கணிசமான தொகை அதுக்கான லாபம் கிடைக்குதுங்க ஐயா.
ஐயா, இப்போ உங்களை போன்ற ஒரு விவசாயிகள் பெருமளவில் விவசாயம் செய்யும் பொழுது அவங்க சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனைகளை ஒன்று இந்த வேலையாட்களுடைய தட்டுப்பாடு அப்படிங்கிறது. இன்னைக்கு உங்களை போன்ற நிறைய விவசாயிகள், நாங்கள் இன்னைக்கு வந்து கூலி கூட உயர்வாக தரதுக்கு தயாராக இருக்கோம், ஆனால் அந்த கூலி ஆட்களுடைய வரவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது, அங்கங்கே அதிகமாக போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறதா சொல்கிறீங்க. இந்த உங்களுடைய இந்த விவசாய கீரைகள் மலர் விவசாயத்துக்கு வேலையாட்களுடைய பணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா, இன்றைக்கி வந்து நான் ஒரு பேசிக்காகவே நான் வந்து விவசாயி. விவசாயம் அது 1 ஏக்கரா வந்தாலும் சரி, அதை 10-15 ஏக்கரா வச்சுருந்த விவசாயம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு கூலி ஆளுன்றது வந்து கூலிக்கு, அதாவது விவசாய கூலிக்கு ஆள் வர்றத ஒரு கௌரவ குறைச்சலாகவே நினைக்கிறாங்க. சாதாரண வேற வேலைக்கு போகிறதுனா அது கௌரவமாகவும், விவசாய வேலைக்கு போகிறது கௌரவ குறைச்சலாக நினச்சி அதனால் அதன் காரணமாக ஆள் வந்து கிடைக்கிறது அது உண்மையாக நான் சொல்கிறேங்க. விவசாய வேலைக்கு போகிறதுக்கு யாருமே தயாராக இல்லைங்க. ஏன் தயாராக இல்லைன்னா அந்த விவசாய கூலின்னு இருந்தவங்க அனைத்துமே டவுனு பக்கம் போயிட்டு அவங்க ஒரு தொழிலை கண்டு செட்டில் ஆகிட்டாங்க. இருக்கிறவங்க எல்லாமே வந்து விவசாயம் வச்சுருக்குறாங்க, விவசாயம் வச்சுருக்கோம், ஏன் அவங்கவுங்க வேலையே பெரிய வேலையாக இருக்குது. அப்போது அந்த ஆள் வந்து பற்றாக்குறை இருக்குதுங்க. இதை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலைக்குமே கறி வந்துருச்சுங்க. களை எடுக்கிறதுக்கு கறி வந்துருச்சு, நடுறதுக்கு கறி வந்துருச்சு, பாரமிக்கிறதுக்கு கறி வந்துருச்சு. இப்போ பெரும்பாலான வேலைக்கு வந்து 10 ஆள் செய்யக்கூடிய வேலையே ஒரு, அதாவது டில்லர் மிஷின் அது இருந்துச்சுன்னா களை எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்து கருவிகளை பயன்படுத்தி தான் ஆளே இல்லாமல் விவசாயம் செஞ்சுட்டு வரேங்க. எல்லாத்துக்குமே களை எடுக்கிறதுக்கு, சில கொத்துறதுக்கு, பார் அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்தமாரி ஆள் குறைச்சி நம்ம கருவியை பயன்படுத்தி அந்த ஆள் வேலையை குறைக்க முடியுதுங்க. இன்னொன்று, நம்ம எந்த அளவுக்கு நம்மளால, நம்ம வீட்டில் வந்து 2 பேர் விவசாய வேலைன்னா ஒருத்தர் செய்ய முடியாதுங்க. ஒருத்தர் கணவன் மனைவி இருக்கலாம், இல்லை ஒரு 4 பேர் இருக்கலாம், அவங்களால செய்ய முடிகிற அளவுக்கு மட்டும்தாங்க விவசாயம் பண்ணணும். மீதி பகுதியை தோட்டமாகவோ இல்லை டிம்பர் மரம் பகுதியாகவோ இல்லை வந்து மாட்டாட்டுக்கு தீவனமாகவோ பயன்படுத்திட்டு நம்மளால் நம்ம எவ்வளோ ஆள் நமக்கு கிடைக்கும், நம்மளால எவ்வளோ விவசாயம் செய்ய முடியும், இதை கூலி ஆள் இல்லாத எப்படி செய்யலாம்னா செய்ய முடியுங்க. ஆனால் ஒரு ஆட்களை நம்பி தான் விவசாயம் பண்ணால் நீ கண்டிப்பாக முடியலைங்க. இந்த முறையை பயன்படுத்தி தாங்க நான் நிறையா விவசாயம் பண்ணிட்டு வரேங்க. ஒரு கணவன் மனைவியை 1 ஏக்கரா கூட விவசாயம் பண்ணாங்க, அது முறையாக அந்த விவசாய முறையை கற்றுக்கிட்டா கண்டிப்பாக செய்யலாங்க. அதுக்கு முறையிற வழிமுறைகள்லாம் இருக்குங்க ஐயா. நாங்கள் வந்து கூலியால் வந்து நம்பி வேலை செய்யறதுனாங்க, எங்களை நம்பி மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான் இதில் வேலை செஞ்சுக்கிறோங்க. அதுக்கு பாரமிக்கிறதுக்கு களை வெட்டுறதுக்கு எல்லாமே கருவிகளை தான் பயன்படுத்துறோங்க. இதை பயன்படுத்தி நல்லா விவசாயம் செஞ்சுட்டு வரோங்க ஐயா.
ஐயா, இப்போ இந்த விவசாயம் பண்ணுறீங்க பண்ணுற பொழுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த விவசாய பணிகள் செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு ஒத்துழைப்போடு இருக்காங்க ஐயா?
இதில் வந்து ஒரு நம்ம விவசாய குடும்பம்னு எடுத்துட்டாவே நம்ம பிள்ளைங்க வந்து படிக்க போயிடுவாங்க, கணவன் மனைவி இல்லை வேற யாரோ இருக்கிற நபர்களை வச்சு அனைத்துமே அந்த விவசாயியில் ஈடுபாடோடு செஞ்சால் மட்டும்தாங்க அது வெற்றி. எனக்கு மட்டும் ஈடுபாடு இருந்தால், மனைவிக்கு ஈடுபாடு இல்லை, மனைவிக்கு மட்டும் ஈடுபாடு இருந்தால், எனக்கு ஈடுபாடுனா நான் இனவுதானா இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த விவசாயம் முழுமையாக செய்ய முடியறது இல்லைங்க. விவசாயம்னா ரெண்டு பேருமே சேர்ந்து கணவன் மனைவி இல்லை யாரோ ஒருத்தர் வெளியில் போகிற சூழ்நிலை இருந்தால் இருக்கிறவங்களாவது அந்த முழுமையாக செய்யணும். அப்படி முழுமையாக செய்கிற அளவுக்கு நம்மளால என்ன விவசாயம் செய்ய முடியுமோ அந்த விவசாயத்துக்கு வேணும். இன்றைக்கி நிறைய விவசாயம் இருக்குங்க. அதாவது நான் கற்றுக்கிட்ட முறையை சொல்கிறேங்க, ஆள் இல்லாமல் விவசாயம் செய்யலாம், உழவு ஓட்டாமல் விவசாயம் செய்யலாம், எதுவுமே இல்லாமல் அதாவது வருமானத்தை எடுக்கக்கூடிய வழிமுறைகள் நிறையா இருக்குங்க. அதை நிறைய விவசாயம் செஞ்சுட்டுக்கிறாங்க, அவங்கள சந்தித்து கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக விவசாயம் வந்து செய்யலாங்க. இன்றைக்கி ஆள் ஒரு பிரச்சனையாக நம்ம ஆள் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு, நாம் வரமாணிச்சுட்டு ஆளுங்களை நம்பி தான் விவசாயம் பண்ணணும், ஆளுங்க வந்து தான் நம்ம காட்டில் வேலை செய்யணும் அப்படின்னா ஆள் ஆளுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லவே இல்லை. அதனால் வந்து ஆளை நம்பி விவசாயத்தை வந்து நம்பி அதை நான் ஒரு காரணமாக விட்டுறது ரொம்ப ரொம்ப தவறுங்க. நிறைய வழிமுறை இருக்குதுங்க, அந்த வழிமுறையை பின்பற்றி விவசாயம் நல்லாவே வெற்றிகரமாக செய்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க ஐயா. அன்னைக்கு வந்து இப்போ நான் சிறு வயதாக இருக்கும் போலாம் எந்த கருவியுமே ஒரு ஒன்று ஆள் வந்து செய்யணும், இல்லைன்னா மாடு பயன்படுத்தி தான் அந்த விவசாயத்தை செய்யணும். இன்றைக்கி அனைத்துக்குமே வந்து கருவி வந்துருச்சுங்க, அந்த கருவியை பயன்படுத்தி ஆளே எல்லாமே விவசாயம் பண்ணி வெற்றிகரமாக அதை கொண்டு போகலாங்க ஐயா.
ஐயா, இப்போ இந்த வருமானம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த விவசாயம் நீங்கள் செய்யும் பொழுது இப்போ ஒரு கூலி ஆட்களை வச்சு நீங்கள் வேலை செய்யறீங்கன்னா அவங்களுக்கு கூலி கொடுக்கணும், இந்த இயற்கை உரம், இந்த பராமரிப்பு செலவு, நீர் பாசனம், இது எல்லாத்தையும் செஞ்சு இதெல்லாம் போக கிடைக்கக்கூடிய இந்த வருமானம் தான் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இந்த நீர் பாசனத்துக்கு மின்சாரம், இந்த உரங்கள், இயற்கை உரம், இது எல்லாமே போகி கடைசியில் வரக்கூடிய இந்த வருமானம் அப்படிங்கிறது போதுமானதாக ஒரு திருப்திகரமாக இருக்குதாங்க ஐயா.
அதாவதுங்க ஐயா, விவசாயத்தில் ரெண்டு முறை இருக்குது. ஒன்று வந்து நம்மக்கிட்டே இருக்கிற இடுப்பொருளை வச்சு விவசாயம் பண்ணுறது வந்து இயற்கை விவசாயம். வெளியிலேருந்து வாங்கி அதாவது எல்லா பொருளும் விதை, உரம், மருந்து, ஓட்டுற கருவிகள், இது எல்லாமே வாடகை எடுத்து ஓட்டுறது, இது எல்லாமே வெளியிலேருந்து நம்பி விவசாயம் பண்ணிட்டு அது நம்ம உற்பத்தி பண்ணி வைக்கும் போது அதில் லாபம் இல்லைங்க. நான் ரெண்டு விவசாயமும் பண்ணியிருக்கேன். 2015 முன்ன வரைக்கும் நான் இந்தமாரி விவசாயம் நான் முன்னே சொன்னேன் இல்லையா, விதை வாங்கிறது, உரம் வாங்கிறது, மருந்து வாங்கிறது, வேறு ஒரு கருவிகளை வாடகை எடுத்துகிட்டு வந்து ஓட்டி தான் அதுக்கு வாடகை கொடுத்து தான் விவசாயம் பண்ணுற முறையும் பின்பற்றிட்டு இருந்தேங்க. அதில் நஷ்டம் மட்டும்தாங்க இருந்தது, லாபம்லாம் இல்லை, அதை நான் ஓப்பனாக சொல்ல முடியும். இந்தமாரி விவசாயம் பண்ணுற யாராலையுமே வந்து ஒரு முறை லாபம் எடுத்தாலே இன்னொரு முறை நஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு பின்னாடி நான் இயற்கை விவசாயத்தை தெரிஞ்சுட்டு இயற்கை விவசாயத்துக்கு வந்த பிறகு லாபம் மட்டும்தாங்க எனக்கு இருக்குது, இதை நான் உறுதியாக சொல்ல முடியும். எப்படி லாபம் மட்டும் இருக்குன்னு அதுக்கான வழியும் சொல்கிறேங்க. என்கிட்டயே விதை இருக்குது, அது காய்கறி விதையாகட்டும், அது நெல் விதையாகட்டும், எல்லா விதையும் நான் விவசாயத்துக்கான விதையை நானே சேமித்து வச்சுருக்குங்க. உரம் நான் வாங்கலை, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக உரம் எப்படி இருக்குது, என்ன விளைவிக்குன்னு எனக்கு தெரியாது. அதேமாதிரி மருந்து என்ன விளைவிக்குது, அது எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. இது ரெண்டுமே நான் வாங்காத போது அது ஒரு மிகப்பெரிய எனக்கு வந்து செலவு இல்லைங்க, அது ஒரு லாபம். அதேமாதிரி நான் ஓட்டுற கருவிகள் வந்து வயல் ஓட்டுற அந்த சின்ன டில்லர் மிஷின் ஆகட்டும், களை எடுக்கிற மிஷின், இதெல்லாம் என்கிட்டயே இருக்குங்க. இதுக்கான ஒரு செலவு, ஒரு குறைஞ்ச செலவுலேயே இதெல்லாம் நான் செயல்படுத்திக்க முடியுது, அது ஒரு பெரிய செலவாக இல்லைங்க. கூலியாளன்றது நாங்களே அதில் 2 ஏக்கராவில் நாங்களே அந்த காய்கறி அறுவடை பண்ணி கீரை அறுவடை பண்ணிக்கிறோங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருக்கு பக்கம் இருக்கிறவங்களோ கிடைச்சா வச்சுக்கிறோங்க, கிடைக்கலன்னா நாங்களே அதை செஞ்சுக்கிறோங்க. கூலியாளும் ஒரு பெரிய சுமையாக, அது ஒரு செலவாக இல்லைங்க. அடுத்தது வந்து நேரடியாக நான் விற்பனை பண்ணுறேன், அது முழு லாபமும் எனக்கு கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது எனக்கு மாதத்துக்கு ஒரு அரசாங்க ஊழியருக்கு என்ன வருமானம் கிடைக்குமோ அந்த வருமானம் எனக்கு கிடைக்குதுங்க. அதனால் அந்த இயற்கை விவசாயத்தை பின்பற்றி இந்த வழிமுறையெல்லாம் பின்பற்றி அவங்க விவசாயம் செய்யும் போது கண்டிப்பாக அதில் லாபம் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க, லாபம் எடுக்கலாம். எதனால் லாபம் எடுக்கலாம்னா நம்ம நிறையா பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து எடுக்க முடியாதுங்க விவசாயத்தில். இன்னைக்கு அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. எப்படி நடந்துட்டு இருக்குன்னா எல்லா பொருளும் அவங்ககிட்ட மண்ணை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. விதை இல்லை, அதுக்கான உரம் இல்லை, மருந்து இல்லை, மோட்டர் கருவி இல்லை, கூலி ஆளுக்கு கொடுக்கணும். அது விற்பனை பண்ணும்போது அவங்களுடைய சொந்த முயற்சியில் இல்லை, அதுவும் ஒரு கமிஷன் கொடுத்து தான் விற்கிற நிலைமையில் இருக்காங்க. நாங்கள் அதுக்கு அனைத்துக்குமே முற்றிலும் மாறாக விதை வாங்குறதில், உரம் வாங்குறதில், மருந்து வாங்குறதில், வேற ஒரு வாடகைக்கு வண்டி எதுக்கும் கொடுக்கறதில் நாங்கள் விற்பனை அனைத்துமே மதிப்பு கூட்டி விற்கிறோங்க ஐயா. இன்னொன்று ஒன்று பெருசாக எங்களுக்கு அது லாபகரமாக தெரியறதுக்கு, இப்போ நெல் விளைஞ்சினா நான் வருஷத்துக்கு ஒரு முறை நெல் விளையிறேன், நெல்லை மதிப்பு கூட்டி அரிசியாக தான் விற்கிறேன். அதேமாதிரி மஞ்சள் போட்டிருந்தேன்னா மஞ்சள் போட்டிருக்கேன் அரை ஏக்கரா, மஞ்சள் வந்து நேரடியாக மஞ்சளாக விற்க மாட்டேன், அது தூள் அரிசி மதிப்பு கூட்டி தான் விற்குவேன். அப்போ ஒரு மடங்குக்கு இரண்டு மடங்கு எனக்கு லாபமாக தேருதுங்க. அதுமாரி ஒவ்வொரு விவசாயிகளும் கண்டிப்பாக உங்ககிட்ட கிடைக்கிற பொருள் அது எதுவாக இருந்தாலும் மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது இரண்டு மடங்காக ஆகுதுங்க. இப்போ கலக்கா நான் ஒரு முறை எனக்கு போடுவோம், அதாவது இந்த பட்டத்தில் காத்தி பட்டத்தில் கலக்கா போடுவேன், கலக்காயா நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், நேரடியாக அதை கொட்டியாக உரிச்சு கொட்டியாக தாங்க விற்பனை பண்ணுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நீங்கள் மதிப்பு கூட்டி நேரடியாக விற்கிற வாய்ப்பு இன்னைக்குண்ணா நல்ல பொருளாக நீங்கள் உற்பத்தி பட்டு அதுக்கான வழிமுறைலாம் இன்றைக்கி நிறையா இருக்குங்க. இன்றைக்கி இயற்கை முறையில் என்கிட்ட களைக்கொட்டை விளைஞ்சிருக்கு, அதாவது களைக்கட்டினா ஒரு பகுதிக்கு வேறு வேறு மாதிரி சொல்லுவாங்க, வேர்க்கடையிலன்னு சொல்லுவாங்க. இந்தமாரி நீங்கள் கலக்காய் விளைஞ்சிட்டா தயவு செய்து கலக்காயே நேரடியாக விற்காதீங்க. அப்படி விற்கும்போது உங்களுக்கு வந்து பாதி அமௌண்ட்டு தான் கிடைக்கும். அதே களைக்கொட்டியாக அதை ஆக்கி அதை பருப்பாக விற்று பாருங்க, உங்களுக்கு ஒரு மூட்டைக்கு 1500 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்க. இந்தமாரி வழிமுறைலாம் பயன்படுத்தி அதில் லாபம் கண்டிப்பாக எடுக்கலாங்க.
ஐயா, இப்போ உங்களை போன்ற விவசாயிகள் எல்லாருமே விவசாயத்தோடு சேர்ந்து இந்த ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு போன்ற நிறைய கால்நடைகளையும் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க, விவசாயத்துக்கும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நீங்க என்னென்ன கால்நடைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுடைய விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா, விவசாயின்னு ஒருத்தர் இருந்தாவே அவர் கால்நடை இல்லாத விவசாயமே நடக்காதுங்க. எப்படி ஒரு வாகனத்துக்கு 4 வீல் அதை 1 வீல் இல்லைன்னு கூட அந்த வண்டி இயக்க முடியாதோ, அதுமாரி கால்நடை இல்லாத அந்த விவசாயத்தை செஞ்சால் கண்டிப்பாக அந்த விவசாயம் இருக்க நடக்கவே நடக்காதுங்க. என்கிட்ட வந்து நாட்டு மாடு இருக்குங்க, 2 மாடு இருக்குது, எருமை இருக்குது. ஆனால் கோழி மட்டும் நான் வளர்க்க முடியலைங்க, ஏன்னா நான் கீரை விவசாயம் பண்ணுறதுனால கோழி வளர்த்தா அந்த கோழியை வந்து அதை கொத்தி நஷ்டப்படுத்துறதுனால நான் கோழி மட்டும் வளர்க்கலைங்க. அது வந்து ஒரு இடத்துக்கு ஒரு சிறு பகுதியில் அடைச்சி வளர்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கோழினா எப்பயுமே வந்து அது ஓப்பனாக வளர்த்தா மட்டும்தான் அதனுடைய உண்மையான கோழியினுடைய தன்மை இருக்கும். இந்த இதனுடைய கழிவுகள், இதனுடைய கோமியம், இதை வச்சு தாங்க இந்த விவசாயத்தை செய்ய முடியுது. ஒரு விவசாயம் அது நானாக இருக்கட்டும், இல்லை எந்த விவசாயம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஆடு மாடு கோழி எருமை இதெல்லாம் இருந்து அதனுடைய கழிவை பயன்படுத்தி எதுக்காக இது இருக்குன்னா அதனுடைய நம்ம விவசாயத்தில் வர அந்த மிஞ்சனை பூ வைக்கோல் புல்லுலாம் சாப்பிட்றதுக்கு அதுங்களாம் வேண்டும், அதுலேருந்து நமக்கும் ஒரு வருமானமும் கிடைக்குதுங்க. இப்போ அதாவது எந்த வழியிலையும், அதாவது பல வழிகளில் வருமானம் வரத்துக்கூடிய ஒரே தொழில் விவசாயம் தாங்க. ஆனால் நம்ம அதில் இறங்கி வேலை செய்யலைன்னா அந்த விவசாயம் வந்து நஷ்டமான தொழிலாக தான் இருக்கும். இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா எது எடுத்தாலையும் நல்ல லாபம் தாங்க. அதாவது எனக்கு காட்டில் வந்து களமுளசா கூட அது லாபமாக மாற்றுறங்க, எப்படின்னா அது கீரையாக கொண்டு போய் விற்று பணமாக்குறேங்க. அப்போ நான் களமுளிச்சா கூட அது கவலைப்படுறதில்லைங்க. களையாக களைச்செடியாக நிறைய கீரை முளை, தொய்யாக்கீரை, பண்ணைக்கீரை, இந்தமாரி கீரைகளும் கூட எனக்கு வயக்காட்டில் முளைச்சிருச்சுன்னா அது பணமாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த வாய்ப்பு எதை மூலியமாக கிடைக்குன்னா இயற்கை விவசாயத்தின் மூலியமாக கிடைக்குங்க. அது இயற்கை விவசாயத்தில் விளையும் போது எந்த இடத்துல எது எடுத்தாலையும் அது வந்து ஒரு சாப்பிடக்கூடிய பொருளாக மாறுதுங்க. அதே செயற்கை விவசாயத்தில் நம்ம மருந்து அடிச்சுருவோங்க, ரசாயன உரத்தை போட்டுருங்க, அது எடுக்க முடியாதுங்க, அப்படி எடுத்து விற்கவும் முடியாதுங்க. அதனால் வந்து மாடு ஆடு கோழி இந்தமாரி சேர்த்து வளர்த்து அது மூலியமாகவும் வருமானமும் அது கழிவுகளை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது நிறைய உர செலவு குறையுதுங்க. அதை தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன், இந்த முறையை பயன்படுத்தலாங்க ஐயா, அதான் நானும் அதை பயன்படுத்திட்டு இருக்கேன்.
ஐயா, இப்போ இந்த ஒரு விவசாய முறைகளை இதை ஒரு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும், இன்னும் இந்த விவசாயத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு எதிர்கால இலக்கை நிர்ணயிச்சு அதனுடைய பாதையில நீங்க செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க ஐயா?
ஐயா, விவசாயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நான் எடுத்துட்டு போறது வந்து இந்த விதையை வந்து நாட்டு விதைகள்லாம் வந்து அழியாம மீண்டும் மீட்டு எடுக்கணும். அந்த நாட்டு விதைகள் இருந்தால் மட்டும்தான் திருமணம் இன்னும் மண்ணை வந்து பாதுகாக்கணும். உரம் மருந்து எதுவுமே போடாத மண்ணை பாதுகாத்தங்களா அந்த மண் வந்து நம்மளே பாதுகாத்துறோம். அதுதான் என்னுடைய இது. இன்னைக்கு அனைத்து விவசாயிகளும் விவசாயத்தை நஷ்டமா நினைக்கிறத மண்ணை நீங்க பாதுகாக்காத விட்டு அது உங்களை பாதுகாக்காத விட்டுருச்சு. மண்ணை மட்டும் வளப்படுத்திடுங்க, கண்டிப்பா விவசாயம் வந்து அவ்வளோ நல்லதா நடக்குங்க, லாபகரமாக தான் நடக்கும். இதுதாங்க நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ நினைக்கிறது.
ஐயா, இது வரைக்கும் உங்களுடைய இந்த விவசாயிகள் குறித்து, குறிப்பா கீரைகள் காய்கறிகள் அதனுடைய வேளாண்மைகள் எப்படி பண்றீங்க, கால்நடைகள் எப்படி பண்றீங்க, அதுல எழக்கூடிய சிக்கல்கள் என்ன, அது எப்படி நீங்க சந்திக்கிறீங்க அப்படிங்கறது குறித்து மிகச்சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
பதிவை எடுத்து உங்க வானொலி மூலமா தெரியப்படுத்துறதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா.
நேர்களே, இதுவரை கீரை விவசாய முறைகளை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு கே தர்மன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.